அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் யோ ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மகன் யோசித ராஜபக்ஷவை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் சிறையில் சென்று சந்தித்திருப்பது குறித்த செய்தி, இலங்கையில் தடை செய்யப்பட்ட வலைகளுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இலங்கை மீனவர்கள் செய்த ஆர்ப்பாட்டம் குறித்த செய்தி,
நாங்க வந்து போய் ஒரு நாளைக்கு 50 கிலோ 40 கிலோ 100 கிலோ அப்படிதான் பிடிக்கிறது. நாங்க 27,000 போட்டுகள் ஒரு வருஷத்துக்கு பிடிக்கிற மீனை இவங்க ஒரு நாளே பிடிக்கிறாங்க.
பௌத்த விகாரையை மஹிந்தவின் அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தி, ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்குள்ளிருக்கும் முருகனின் விடுதலையை கோரி அவரது தாயார் கையெழுத்து இயக்கம் ஒன்றை துவக்கியிருப்பது குறித்த செய்தி, நிறைவாக விளையாட்டரங்கம் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
மனித கருவில் மரபணு மாற்றங்கள் செய்யும் அனுமதியை முதல் முறையாக விஞ்ஞானிகளுக்கு பிரிட்டனில் உள்ள கண்காணிப்பு அதிகாரிகள் அளித்துள்ளார்கள். மனித கருவூட்டல் மற்றும் கருத்துறை தொழில்நுட்பத்திற்கான ஆணையம் மரபணுப்புகளை மாற்றி அமைப்பதன் மூலம் மனித கருவின் ஆரம்பகால வளர்ச்சியில் எப்படியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்வதற்கான அனுமதியை இப்பொழுது வழங்கியுள்ளார்கள். இந்த ஆராய்ச்சியின் மூலம் இனிவரும் காலங்களில் பிள்ளை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்பவர்களுக்கு மேம்பட்ட மருத்துவ வசதி அளிக்க முடியும் என கிரிக் இன்ஸ்டிடியூட்டில் உள்ள விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். எனினும் இப்படி மாற்றி அமைக்கப்பட்ட கருக்களை நோயாளிகளின் உடலுக்குள் செலுத்த முடியாது. கடந்த ஆண்டு சீன விஞ்ஞானிகள் மனித கருவில் மாற்றல்களை கொண்டு வரும் முயற்சியில் வெற்றி கண்டிருந்தனர் என்று செய்திகள் வெளியாகியிருந்தன. அதைத் தொடர்ந்து தார்மீக விவாதங்கள் ஏற்பட்டன.
ஜீகா கிருமி பரவலை ஒரு உலக சுகாதார அவசர நிலையாக அறிவிக்க வேண்டுமா என்பது பற்றி உலக சுகாதார அமைப்பு விவாதித்து வருகிறது. பிரசல்ஸில் பிறக்கும் குழந்தைகளில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் இந்த கிருமி அமெரிக்க கண்டம் முழுவதும் பரவி கிட்டத்தட்ட 40 லட்சம் பேரை பாதிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த நோயை சமாளிக்க தேவையான மருந்துகள் மற்றும் அறிவியல் நிபுணத்துவம் ஆகியவற்றை அணிதிரட்ட உலக சுகாதார அமைப்பின் முடிவு உதவலாம்.
விமானங்களில் மோசமாக நடந்து கொள்ளும் பயணிகள் மீது அபராதம் விதிக்க வழி செய்யும் ஒரு உடன்பாட்டில் 5 சீன விமான நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. தமது விமானங்களில் பயணம் செய்யும் பொழுது மோசமாக நடந்து கொள்பவர்கள் குறித்த தகவல்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் விமானத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியோருடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்த ஒப்பந்தத்தில் வழி செய்யப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் இடம்பெறும் ஆட்கள் மீது தடைகளும் விதிக்கப்படலாம். விமானங்களில் பயணம் செய்யும் சில சீன பயணிகள் பயணங்களின் பொழுது சமூக விரோத செயல்பாடுகள் மற்றும் அகராதித்தனமாக நடந்து கொள்வதை தடை செய்ய தடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பேங்காக் விமான நிலையத்தில் தமது விமானம் தாமதமானதால் சீன சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்டு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தனர்.
மியான்மரில் 50 ஆண்டுகளுக்கும் அதிகமான காலப்பகுதியில் முதன்முறையாக ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்தை நிறுவும் புதிய கூட்டம் ஒன்று மியான்மர் நாடாளுமன்றில் ஆரம்பமாகியுள்ளது. 3 மாதங்களுக்கு முன்னர் ஜனநாயகத்திற்கான தேசிய முன்னணி கட்சி நாடு தழுவிய ரீதியில் வெற்றி பெற்றிருந்ததை அடுத்து இது இடம்பெறுகின்றது. நாடாளுமன்றில் 25 வீதமான ஆசனங்கள் படையினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இவை முக்கிய அமைச்சு பதவிகளாகும். நாட்டின் அதிபரை தேர்ந்தெடுக்கும் செயற்பாடுகள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
உலக அளவில் சிங்கங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவது குறித்த கவலைகள் எழுந்து வரும் நிலையில் எத்தியோப்பியாவில் புதிய சிங்க கூட்டம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செய்தி வந்துள்ளது. எத்தியோப்பியாவுக்கும் சூடானுக்கும் இடைப்பட்ட பரந்த பகுதியில் குறைந்தது 100 சிங்கங்கள் ஏன் அதற்கும் மேலும் வாழ்ந்து வரலாம் என தி பான் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் எனும் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதையடுத்து வனவிலங்கு பாதுகாப்பினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். அந்த பகுதியில் சிங்கங்களின் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டதாலும் அவை வேட்டையாடப்பட்டதாலும் அவை முற்றாக அங்கிருந்து மறைந்துவிட்டன என்று முன்னர் கருதப்பட்டது.
இந்தியாவின் மேற்கு கரையோர நகரொன்றிற்கு சுற்றுலா சென்றிருந்த மாணவர்களில் குறைந்தது 13 பேர் கடலில் குளிக்கச் சென்றபோது மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என காவல்துறையினர் கூறுகின்றனர். மராட்டிய மாநிலம் புனேவில் உள்ள கல்லூரியொன்றிலிருந்து 100 அதிகமான மாணவர்கள் தமது கற்கையின் ஒரு பகுதியாக அந்த கடற்கரைக்கு சுற்றுலா சென்றிருந்தனர். திடீரென பின்வாங்கிய அலைகளில் அந்த மாணவர்கள் சிக்கியிருக்கலாம் என ஒரு தகவல் தெரிவிக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் கடலுக்குள் இழுக்கப்பட்டிருக்கலாம் என அந்த செய்தி கூறுகிறது. இறந்தவர்களில் ஆண் பெண் இருபாலாரும் அடங்குவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷவை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் சிறையில் சென்று இன்று சந்தித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷவை சந்திப்பதற்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும் எண்ணிக்கையானோர் இன்று கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்றனர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ்
குணவர்தன.
யோசித ராஜபக்ஷ உட்பட விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள சிஎஸ்என் நிறுவனத்தின் சந்தேக நபர்கள் அரசியல் கைதிகள் என்று தெரிவித்த தினேஷ் குணவர்தன அரசியல் காரணங்களுக்காகவே இவர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பழிவாங்க முடியாத நிலையில் இருக்கின்ற அரசாங்கம் இன்று அவரது குடும்ப உறுப்பினர்களை பழிவாங்கி வருகின்றது. இவ்வாறான பழிவாங்கல்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். அங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச மகிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்தினர் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் பழிவாங்கல்களை கண்டிப்பதாக தெரிவித்தார். சிஎஸ்என் தொலைக்காட்சி நிறுவனத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடுகள் சம்பந்தமாகவே யோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். யோசித ராஜபக்ஷ அந்த நிறுவனத்தின் தலைவராக கடமையாற்றியதை நிரூபிக்க எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை என்று தெரிவித்த விமல் வீரவன்ச மகிந்த ராஜபக்ஷவின் அரசியல் நடவடிக்கைகளை முடக்குவதற்காகவே இந்த செயல்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதேவேளை யோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டமை நியாயமானதென்று புரவசி பெருமுன எனும் அமைப்பொன்று தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது அந்த அமைப்பின் உபத்தலைவர் சமன் ரத்னப்ரிய இதனை தெரிவித்தார்.
யோசித ராஜபக்ஷவே கத்தடம் கூட கத்தா
யோசித ராஜபக்ஷ கடற்படை அதிகாரியாக கடமையாற்றி யுத்தத்தில் ஈடுபட்டு வந்ததாக ராஜபக்ஷ குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். யோசித ராஜபக்ஷ கடற்படை அதிகாரியாக செயற்பட்டிருந்தால் அவர் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றில் தலைவராக செயற்படுவது எப்படி என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இது முழுமையாக சட்ட விரோதமான செயல் என்று தெரிவித்த சமன் ரத்னப்ரிய யோசித ராஜபக்ஷ சிஎஸ்என் நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்டதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் போலீசார் வசம் இருப்பதாக தெரிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அந்த அமைப்பின் தலைவர் டாக்டர் சரத் விஜய் சூரிய யோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டமை ஒரு பழிவாங்கல் என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று அவர் தெரிவித்தார். யோசித ராஜபக்ஷவுக்கு கடற்படையின் சம்பிரதாயங்களுக்கு அப்பால் சென்று வெளிநாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனை மேற்கொள்வதற்காக அப்போதைய அரசாங்கம் சுமார் 300,00,000 ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதியை செலவிட்டுள்ளதாக தெரிவித்த சரத் விஜயசூரிய இது சட்டத்துக்கு அப்பால் சென்று மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று குற்றம் சாட்டினார். யோசித ராஜபக்ஷ கடற்படை அதிகாரியாக செயற்பட்டபோது 77 தடவை வெளிநாடு சென்றுள்ளார். அதில் 33 தடவை மாத்திரமே வெளிநாடு செல்வதற்கான அனுமதியை அவர் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளதாக டாக்டர் சரத் விஜயசூரிய மேலும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது என்று கூறி நாட்டின் வடமேற்கே இருக்கும் கடையோரப் பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் நீர்கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொழும்பு சிலாபம் ரயில் பாதையை மறித்து இவர்கள் நடத்திய போராட்டத்தால் இந்த பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்திற்கான காரணங்கள் பற்றி இலங்கையின் பத்தலகுண்டு மீனவர் சங்கத்தின் தலைவர் ஆண்டனி பொன்சேகா அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில மன்னார், சீகுணாமலை, அத்தோடு கல்பிட்டி, கண்டக்குறி, தலைவில ஒரு மாம்புரிய, வெண்ணப்புவ சுதாபம், இது போன்ற எல்லா பகுதிகளிலும் மீனவருக்கு வந்திருக்க பிரச்சனை தான் இந்த லைலாவலையின் சுருக்கு வலை. இந்த தடையான தொழில்களால பொதுவான மீனவ மக்கள் எல்லாரும் ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்காங்க. இந்த லைலாவலை சுருக்கு வலை செய்யறது முக்கியமா சொல்லி போனா அந்த இலங்கையிலே 27,000 போட்டுகள் இருக்கு. அதுல வந்து இந்த தடையான தொழில் பண்றவங்க ஒரு இலங்கை முழுக்க இருக்கிறது 500 போட்டு தான் இருக்கு. அதனால இப்ப இலங்கை இந்த கல்பிட்டி பிரதேசத்துல இப்ப மீன்களே இல்லை. அதனால இவங்க வந்து போட்டுக்குள்ள போய் ஒரு 25,000 கிலோ 50,000 கிலோ ஒருங்க பிடிக்கிறாங்க. நாங்க வந்து போய் ஒரு நாளைக்கு 50 கிலோ 40 கிலோ 100 கிலோ அப்படிதான் பிடிக்கிறது. நாங்க 27,000 போட்டுகள் ஒரு வருஷத்துக்கு பிடிக்கிற மீனே இவங்க ஒரு நாளே பிடிக்கிறாங்க.
இவங்க யார்? இவங்க வந்து யாராவது ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானவர்களா அல்லது இவர்கள் சாதாரண மீனவர்கள் தானா?
இவங்க வந்து சாதாரண மீனவர் தானா? ஆனா இந்த போட்டுகள் வச்சிருக்கிறது இந்த முதலாளிமார். இந்த முதலாளிமாருக்கு தான் இந்த பணம் போகுது. இப்ப கடத்தொழில் மந்திரி ஜனவரி மாசம் 1st இலங்கைக்கு சொன்னாரு, இந்த லைலா வலையும் இந்த சுருக்கு வலையும் தடையான தொழில், இதை திரும்ப செய்ய இயலாது, இதை அரெஸ்ட் பண்ண இயலுமனு சொன்னாரு. சொன்னார் வந்து ரெண்டு தினம் போக முந்தி போன பிறகு இப்ப சொல்றாரு அது அந்த தொழில் செய்யலாம் என்று.
உங்களுடைய இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வருகிற பிரச்சனை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அண்மை காலத்திலும் இது தொடர்பான உங்களுடைய ஒரு போராட்டம் நடந்திருந்தது. அரசாங்க தரப்பிடம் இருந்து என்ன பதில் வந்திருக்கிறது? அரசாங்கத்திடம் இது பற்றி பேசினீர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
நாங்க வந்து இந்த பிரச்சனையை பல பேசியிருக்கோம். இன்னைக்கு காசோல் மந்திரி வந்து மைந்த அமர்வீர, அதுக்கு முந்தி இருந்தவர் சாத்மாசன் இருந்தாரு, அதுக்கு முந்தி மைந்த விஜயசேகர் இருந்தாரு. இந்த எல்லா மந்திரிமாரும் இந்த தொழில சில காலத்துக்கு செலவழிச்சாங்க. நாங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்றோம், நம்மளோட பிரச்சனை சொன்ன பிறகு ஒரு மாசம் இல்லாட்டி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சரி நாங்க ஆர்ப்பாட்டம் நிப்பாட்டுங்க, நாங்க தடையை இந்த தொழில் நிப்பாட்டுறோம் அவங்க சொல்றாங்க. சொன்னாலும் ஒரு மாசம் போக முந்தி மறுபடியும் இந்த தொழில் செய்யறதுக்கு அவங்களுக்கு பெருமிஷம் கொடுக்குறாங்க. இதான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு போட்ல போய் மீனை வளைச்சி ஒரு ஒரு நாளைக்கு 25,000 50,000 6 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் எண்டி அவங்க உழைக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து சின்ன மீன்களை வீசுறாங்க, பெரிய மீனை மட்டும் கொண்டு வர்றாங்க. அதுல பாதிக்கிறது நம்முடைய சரியான அந்த மக்கள் தான். எல்லா கடத்தலையும் மந்திரமாரும் இப்படிதான் செய்யறாங்க. அதனாலதான் நாங்க இன்னைக்கு எல்லா பகுதியில மீனவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நீர்கொழும்பு டவுன் மட்டும் தான் செஞ்சோம். இந்த இதுல வந்து கலந்துருந்தாங்க திருவண்ணாமலையிலிருந்து வந்து மீனவர்கள், மன்னார்ல இருந்து வந்த மீனவர்கள், கல்பிட்டி பிரதேசல இருந்து அந்த நீர்கொழும்பு வரங்காட்டிக்கும் இந்த இதுக்கு எல்லா மீனவர்களும் இன்னைக்கு வந்து ஆர்ப்பாடு பண்ணாங்கண்ணா.
அடுத்த கட்டமா நீங்கள் என்ன செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறீர்கள்?
இன்னைக்கு கடற்கரை மந்திரி நம்ம ஆர்ப்பாட்டம் முதலீட்டு சொன்னாரு. புதன்கிழமை நம்ம மீனவர் சங்கம் சங்கத்தை சேர்ந்த எல்லா தலைவர்மாரும் நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து இதுக்கு என்ன முடிவான முடிவு எடுக்கலாமேண்டு நம்ம சொன்னாங்க. அதனால நாங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நிப்பாட்டணும். நாளையிலிருந்து புதன்கிழமை வரங்காயிருக்கும் இந்த லைலா சுருக்குவல ஒரு மீனவருக்கும் போக இல்லாது அதை குறிக்க சொல்லி நேவிக்கு போன்ல தான் கை சொன்னாங்க. நாளையிலிருந்து இந்த தடையான தொழில்கள் ஒன்றும் போக முடியாம பிடிக்க சொல்லி அதனால நாங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நிப்பாட்டணும். ஆனால் புதன்கிழமை இந்த நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை போய் ஒரு தீர்மானம் வர நம்ம கலத்துறைமார் எல்லாருக்கும் ஒரு நல்ல வகையான ஒரு செய்தி இல்லாவிட்டால் இதையும் காட்டி இதையும் தாண்டி நாங்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போகிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கோம்.
இலங்கையின் பத்தலங்குண்டு மீனவர் சங்கத்தின் தலைவர் ஆண்டனி பொன்சேகா. பௌத்த விஹாரியை மைகிந்தவின் அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கு எதிராக வழக்கொன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நாராயண்பிடி அபயாராம விஹாரஸ்தலத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்றை விசாரணைகளுக்காக ஏற்றுக்கொள்வதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருளப்பன பூராராம விஹாரையின் விஹாராதிபதி பத்பேரியே விமலஞான தேரர் இந்த மனுவை தாக்கல் செய்தார்.
விசேஷ
இந்த மனுவில் பிரதிவாதியாக அபயாராம விஹாரையின் விஹாராதிபதி முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் குறிப்பிடப்பட்டுள்ளார். அபயாராம விஹாரஸ்தலத்தை தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சுதந்திரமாக வழிபாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த விமலஞான தேரர், பீதி காரணமாக இது சம்பந்தமாக முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்கு மக்கள் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவித்தார். இந்த முறைப்பாட்டை இன்று ஆராய்ந்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மனுவை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கியது. அதன் பின்னர் மனு மீதான விசாரணை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சவிடமிருந்து பாரிய ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொண்டுள்ளது. தனது ஊடக ஆலோசகராக கடமையாற்றிய நபருக்கு சட்ட விரோதமான முறையில் அரசாங்க வீடொன்றை பெற்றுக் கொடுத்ததாக ஷிராந்தி ராஜபக்ச மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்குள் இருக்கும் முருகனின் விடுதலை கோரிக்கையை வலியுறுத்தி அவரது தாயார் கையெழுத்து இயக்கம் ஒன்றை துவக்க இருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
முன்னாள் இந்திய பிரதமர் ரஜீவ்காந்தி அவர்களின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு சிறையில் இருக்கும் முருகன் நளினி உட்பட 7 பேரையும் விடுதலை செய்யுமாறு கோருவதற்கு 10 லட்சம் கையெழுத்துக்களை திரட்டும் முயற்சியில் முருகனின் தாயார் வெற்றிவேல் சோமணி அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்டம் பழையநகரில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்.
அரசாங்கம் ஒன்றும் செய்தில்ல, வழக்கில் போனா அப்படி இல்லை இப்படி இல்லை என்று எல்லாம் மன கோளாறால என்ற பிள்ளை காவி உடுப்பிடுத்து காவல 90 நாள் இருந்தாங்க. 90 நாளும் பாலும் பழம் தான் அவர் சாப்பிட்டது. அதை தொடர்ந்து பிறகு மௌன விரதத்தில் இருந்தார். அப்படி உண்ணா விரதங்கள் அதுகள் இதுகள் எல்லாமே ஜெயிலுகளை இருந்து இப்படி செய்யறாங்க. அங்கால போய் நளினிய பார்த்தா அது சொம்பும் தண்ணியும் வேப்ப மரத்துகள்ல கற்பூரமா இருக்குது. நுழம்புகள் எல்லாம் கடிச்சு முங்கால் கையெல்லாம் துப்பளிச்சு இருக்குதுகள். தாங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இந்த முறை விடுதலை கிடைக்கும் இருந்தாங்க. இப்ப உணர்ந்து எல்லாம் இப்படி போட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட இது என்னவோ தெரியாது. அதுக்குள்ளே இருந்து சாக சொல்லி தான் செய்யறாங்களோ தெரியாது. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இப்ப வந்து எங்கட இலங்கை தமிழ் மக்கள்கிட்ட ஒரு கையெழுத்துகளை வேண்டி கரண மனுவாக மோடி ஐயாக்கும் முதல்வர் ஜெயலலிதாக்கும் அனுப்புவோம். எழுதுகளை மனம் இறங்கி அவர்களை விடுதலை செய்யறதுக்குத்தான் இப்ப இப்படி செய்திருக்கிறேன்.
25 வருடங்களாக தொடரும் இந்த வழக்கினால் தாங்கள் பெரிதும் மன உளைச்சல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகி இருப்பதாக சோமணி அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
இந்த 25 வருஷமாக இந்த வழக்கை ஆட முடியும் இது ஒருதருமே இன்னைக்கு பாக்கணும் இல்ல. எவ்வளவு கஷ்டப்படுறோம் போடுறோம் பாடுறோம். இந்த வழக்குக்கு இந்த குடும்பம் என்ன செய்யுது, என்ன பாடுபடுது, எல்லாத்தையும் யோசிக்க சரியான வேதனையா கிடக்குது. ஒரு கையெழுத்து தான் பற்றி தர சொல்லி கேட்கிறேன். இப்ப நான் எல்லாரையும் நாங்க எல்லாருமாக சேர்ந்து அவங்களை விடுதலை செய்ய உணவுண்டு ஒரு குளர் கொடுத்தால் எந்த ஒரு ஜனாதிபதியோ எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு முதல்வரையோ எல்லாரும் செய்யத்தான் வேணும்.
10 லட்சம் பேர் கையெழுத்திட்டால் அதனை ஒரு கருணை மனுவாக இந்திய அரசிடம் சமர்ப்பித்து சிறையில் உள்ள தனது மகன் உள்ளிட்டவர்களை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிடுகின்றார்.
ஒரு 10 லட்சம் கையெழுத்து வச்சு கொடுத்தா இந்த மகன் ஒரு அளவில் சீக்கிரமாக விடுதலை ஆவார்ன்ற ஒரு நம்பிக்கை என்னட்ட இருக்குது. அதனுடையதான் இங்கத்த எம்பிமார்கள், உடவியலாளர்கள், பொதுமக்கள், அவரோட படித்த பிள்ளைகள் எல்லாரும் ஒரு ஊக்கமாக இதுக்கு உதவி செய்தால் அவங்க வெளியில வரணும் என்ற அளவுக்கு இருந்தால் எனக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். இப்ப எல்லாரும் யோசிச்சு பாருங்க, 25 வருஷமாக உள்ள இருந்து ஏழு சாப்பாடம் தண்டு இன்றைக்கு அவருக்கு பிறந்த புள்ள 25 வரையும் அவங்களோட முகத்தை பார்க்காம இருக்கிறாங்க. எந்த ஒரு தாயும் தப்பனும் அப்படி இருக்கவே இல்லை. ஒரு நாட்டுல ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த நாட்டுக்காரன் தன்னுடைய நாட்டு பிள்ளைய மீண்டெடுக்கணும்ன்றதுக்காக எத்தனையோ முயற்சி செய்யறாங்க. நான் எத்தனையோ பேப்பர்கள் அதெல்லாம் வாசிக்கிறேன். நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்றைக்கு இலங்கையர அரசாங்கத்திட்ட ஜனாதிபதிகிட்டே அவருடைய நான் போய் இதை பற்றி பேச வேணும், கதைக்க வேணும். ரெண்டு ஆவலா தான் இருக்கிறேன். இப்ப கொஞ்சம் வருத்தத்தில் கிடக்கும், போகணும், போய் கதைக்க போறேன். கதைச்சு எப்படியும் நான் இந்த பிள்ளைகளை இந்த 7 பேரையும் விடுதலையா செய்கிறது தான் என்ற முயற்சி
என்றார் முருகனின் தாயார் வெற்றிவேல் சோமணி அவர்கள்.
பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. சமீப காலமாக கல்வி நிலைய தற்கொலைகள் சில இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமூக அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் ரோஹித் வேமுலாவின் தற்கொலை சாதிய ஒடுக்குமுறையால் நிகழ்ந்ததாகவும், தமிழ்நாட்டின் SVS யோகா மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேரின் கூட்டுத் தற்கொலை தமிழ்நாட்டின் கல்வித்துறையில் மோசடியால் நிகழ்ந்ததாகவும் பரவலாக விமர்சனங்கள் தோற்றுவித்திருந்தன. இத்தகைய சமூக அரசியல் காரணங்களை தாண்டி தமிழ்நாட்டில் மாணவர்களின் தற்கொலைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மருத்துவத்துறையிலும் கவலைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் மாணவர் தற்கொலைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறதா என்று சென்னையைச் சேர்ந்த மனநல மருத்துவர் சுனில்குமாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நிச்சயமாக அந்த ஒரு போக்கு இருக்கு. உலக சுகாதார மையமோட புள்ளி விவரப்படி 40 செகண்டுக்கு ஒரு சூசைட் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நடக்கிறதாக உலக சுகாதார மையமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. சூசைட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அது வந்து தென்னிந்தியா அப்படின்ற ஒரு புள்ளி விவரமும் உலக சுகாதார மையம் வந்து முன்வைக்கிறது. மாணவர்களிடையே இந்த ஒரு தன்னோட உயிரை மாற்றிக்கிறதுக்கான போக்கு வந்து இப்போ சமீபத்துல அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. காரணம் வந்து எல்லாருடைய அந்த ஆஸ்பிரேஷன்ஸும் அவங்களுடைய ஆக்சுவல் கேப்பபிலிட்டிஸ்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு 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 கேப் வந்து அதிகமா இருக்கிறதாக நான் ஃபீல் பண்றேன். அதே சமயத்துல நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சோசியல் சப்போர்ட் மெக்கானிசம் சொல்லப்படுற அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ஸ் அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து இப்போ பரவலா வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கிறதுன்றதும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு.
குறிப்பாக இளம் வயது பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்து மாணவர்கள் மாணவிகள் தற்கொலை செய்யும் பொழுது எந்த காரணி அதிகமான அழுத்தத்தை கொடுப்பதாக நீங்க பாக்குறீங்க?
ஹோப்லெஸ்ன்ற அந்த ஒரு டைமென்ஷன், அதாவது ஒரு அவங்களோட சுத்தி இருக்கிற சூழல் அவங்க அதை சமாளிக்க கூடிய திறன் இல்லை, அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்குள்ள இல்லைன்ற ஒரு ஒரு கண்டிஷன்ல அந்த ஹோப்லெஸ் ஃபீலிங் தான் அது ரொம்ப அதிகமா இருக்கிறதாக நான் வந்து என்னுடைய அனுபவத்துல நான் பாக்குறேன். ஏன்னா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், எங்க பள்ளி கல்வியில நம்ம கொடுக்கற ஒரு முக்கியத்துவம் வாழ்க்கை திறன் ஆர் வாழ்வியல் திறனை மேம்படுத்துறதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறத விட அது கம்மியாது. கல்வித்திறனை மேம்படுத்துறது தான் நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தையும் நம்மளுடைய அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கு தான் போகுதே உரிய, வாழ்வியல் திறனை மேம்படுத்துறதுக்கான ஒரு ஒரு மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு போக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ப்ராபப்ளி அது ஒரு ரீசனா இருக்கலான்றதான் என்னுடைய கருத்து.
பள்ளி மாணவ மாணவிகளுடைய தற்கொலைக்கான முக்கிய பொறுப்பு அல்லது அதை தடுப்பதற்கான முக்கிய பங்காற்ற வேண்டியவர்கள் யார்? அவர்களுடைய குடும்பமா அல்லது அவர்கள் பெருமளவு நேரத்தை செலவிடும் பள்ளி கல்லூரிகள் அந்த நிர்வாகமா அல்லது சமூகமும் இதில் பங்காற்ற முடியுமா?
இதுல ஒவ்வொருத்தருடைய பங்கும் முக்கியம். ஒருத்தருடைய பங்கு அதிகம், ஒருத்தருடைய பங்கு கம்மி அப்படின்ற ஒரு இது இல்லை. இது வந்து ஒரு 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 கூட்டு முயற்சியில தான் நம்ம இதை வந்து இது பண்ணணும். வீட்டுக்குள்ள இருந்து நம்ம வந்து அந்த அந்த எமோஷனல் எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு ஒரு சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். தன்னோட உயிரை மாச்சிக்கிறது அப்படின்றது வந்து பரவலா வந்து அது ஒரு ஒரு கௌரவமா பாக்குற நம்மளுடைய போக்கு அது சமூகத்துல இருந்து உருவாகிறது. அதாவது சாதிக்கிறத விட நம்ம போய் செத்து மாஞ்சிடலாம், சாதிக்கலன்னா நம்ம வந்து இருக்கிறதுக்கு லாய்க்கில்ல, அந்த மாதிரியான கருத்துக்கள், பரவலான பல கருத்துக்கள் சமூகத்திலிருந்து உருவாகிறதாம். சமூகத்திலிருந்து உருவாகிற அந்த கருத்துக்கள் நேரடியாவோ மறைமுகமாவோ குடும்பத்துக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கம் நேரடியாவோ மறைமுகமாவோ ஒரு குறிப்பிட்ட அந்த இளம் பருவத்தினருடைய தலையில போய் முடியுதுன்றதான் என்னோட கருத்து. சோ மூணு பேரோட பங்கும் இதுல இருக்கு. முக்கியமா பள்ளியோட பங்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. வாழ்வியல் திறனை மேம்படுத்துறதுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்னு சொல்ற விஷயங்கள் நம்ம பள்ளி பருவத்திலிருந்தே வாழ்க்கையை வாழ்றதுக்கான திறன்களை பள்ளி புகற்ற அதே தருணத்திலேயே இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து சேர்த்து புகட்டினா இதை டெஃபினட்டா தடுக்க முடியும்ன்றதான் என்னுடைய கருத்து.
சென்னையைச் சேர்ந்த மனநல மருத்துவர் சுனில்குமார் நிகழ்ச்சியில். அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக கால்பந்து செய்திகள். இங்கே பிரிட்டனில் நடைபெறும் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டிகளில் பங்கேற்கும் அணிகள் வீரர்களை தம்மிடையே விலைக்கு பரிமாறிக்கொள்ளும் நடவடிக்கைகள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளன. இந்த ஆண்டில் இதுவரை மட்டுமே அப்படியாக வீரர்களின் பரிமாற்றத்திற்கு சுமார் 1 பில்லியன் பவுண்டுகள், அதாவது சுமார் 1.5 பில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்பட்டுள்ளன என்று புதிய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த 2014-15 இந்த பரிமாற்றத்திற்கான மொத்த தொகை 965 மில்லியன் பவுண்டுகளாக இருந்தன. ஆனால் இந்த ஆண்டு 2015-16 பரிவர்த்தனைகள் இன்னும் முடிவடையாத சூழலில் அந்த தொகை 1 பில்லியன் பவுண்டுகளை கடந்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மட்டுமே இங்கிலாந்தில் உள்ள 20 கால்பந்து அமைப்புகள் 130 மில்லியன் பவுண்டுகளை செலவழித்துள்ளார்கள். விளையாட்டு வீரர்கள் ஒரு அணியிலிருந்து மற்றொரு அணிக்கு மாறுவது, வெளிநாட்டு அணியிலிருந்து வீரர்களை விலைக்கு வாங்குவது ஆகிய நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் பிரீமியர் லீகுக்காக முடிவடைகின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தொகை 305 மில்லியன் பவுண்டுகள் அளவுக்கே இருந்தது. அடுத்து டென்னிஸ் செய்தி ஒன்று. நேற்று மெல்பர்னில் முடிவடைந்த ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் யாக்கோவிச் 6வது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளார். எனினும் சனிக்கிழமை மகளிர் பிரிவில் உலகின் முதல் நிலை வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் இறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்தார். இவை குறித்து டென்னிஸ் நிர்வாகியும் வர்ணனையாளருமான ஹிதேன் ஜோஷி அவர்களுடன் பேசினேன்.
ஜோகோவிச் வெற்றி வந்து அவங்களுக்கு பர்சனலி வந்து ஒரு ஹிஸ்டாரிக் வின், அவர் ராயல் எமர்சன் ரெக்கார்டு 6 வாட்டி வின் ஆஸ்திரேலியன் ஓபன் வின் பண்ற ரெக்கார்டு வந்து ஈக்குவல் பண்ணிருக்காரு. சோ அதே ஒரு கிரெடிட்டபிள் அச்சீவ்மெண்ட். இந்த காலத்துல அவங்க டென்னிஸ் ஃபுல் 52 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் ஆடினு இருக்கிறாங்க. அந்த பாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், எவ்வளவு டெடிக்கேட்டடா இருக்கணும், அப்போதான் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க வந்து பண்ண முடியும். அப்படி பார்த்தானா அவர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். போற போற பார்க்கலாம் அவர் கிரேட் பிளேயர்ஸ் எப்படி அவங்க அந்த குரூப்ல எப்படி இன்க்ளூட் பண்ணின்னு இருக்காரு. அவங்க அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி வருது, அது பிரகாரம் அவங்க கிரேட் பிளேயர்ஸ் குரூப்ல எப்படி இன்க்ளூட் ஆவார்.
இப்ப கிராண்ட் ஸ்லாம் நிறைய ஜெயிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தா பியான் போர்க் இருக்காரு, பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன் ஜெயிச்சது, தென் ரஃபேல் நடால் பிரெஞ்சு ஓபன். ஸோ கிராண்ட் ஸ்லாம் தொடர்ந்து 6 முறை வெற்றி பெறருங்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா பார்க்க முடியுமா?
டெஃபினெட்லி ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு டோர்னமெண்ட் வந்து வருஷ வருஷ கணக்கில் வந்து வின் பண்ணுறது, 6 வருஷமானா அந்த 6 வருஷம் ஏஜ் கூட உங்கள் ஏஜ் கூட 6 வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ கூட அவர் வின் பண்ணிருக்காருன்னா அர்த்தம் அவ்வளோ டாமினேஷன் அந்த டோர்னமெண்ட்டில், அவ்வளோ அவர் டெடிக்கேட் பண்ணி அந்த லெவல் மெயின்டைன் பண்ணுறாங்க. லெவல் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமாக பண்ணணும், பட் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கணும் அதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய விஷயம் தான்.
இப்போ ரோஜர் ஃபெடரர் வந்து செமிஃபைனலில் லூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபெடரருனுடைய டென்னிஸ் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வருகிறது அப்படின்னு கருத முடியுமா?
ஆமாம், அப்படி சொல்லலாம். பட் அப்போ கூட அவர் செமிஃபைனல்ஸில் வராரு. நீங்கள் பார்த்தானா அந்த செமிஃபைனல் வர்றதுக்கு அவர் ஏஜ் பார்த்தானா 32 வருஷம் மேலே இருக்காரு. அவர் வந்து இப்போ கூட செமிஃபைனல் ரீச் பண்ணுறாருன்னா அவர் லெவல் ஆஃப் த கேம் அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் வின் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக பண்ணணும். அது அவர் டெஃபினட்டாக ஒரு ஸ்டெப் ஸ்லோராக இருக்கார். பட் அப்போ கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட செமிஃபைனல் வரைக்கும் ரீச் பண்ணின்னு இருக்காரு. நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் அவர் வந்து அந்த லெவலில் தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வேறு பிளேயர்ஸ் வந்து
அவங்க கூட ஒரு 34 வருஷம் இந்த மாதிரி டென்னிஸ் ஆடினா ஒரு பெரிய விஷயம்.
ஸோ டெஃபினட்டாக ஒரு அப்செட் தான். பிகாஸ் அந்த மேட்ச் பார்த்தோன்னா ரொம்ப எரர் ப்ரோன் இருந்தார். இப்போ கொஞ்சம் ஹரியில் ஆடுறாங்க, கொஞ்சம் அவசரத்தில் ஆடுறாங்க. அந்த மாதிரி பிளேயருக்கு வந்து ஒரு என்ன ப்ராப்ளம்னா அஃப்கோர்ஸ் ஏஜ் கூட இருக்குது. பட் அது கூட அவங்க விளையாட சமயத்தில் எவ்வளோ ஈஸியாக ஆடுற சமயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆகிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்போ முன்னாடி வந்து அவங்க பெரிய பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஜோஷா ஆடுவாங்க, இப்போ கொஞ்சம் டென்ஷன்ல ஆடுறாங்க. ஸோ அந்த வந்து வித்தியாசம் இப்போ வந்து நிற்குது. ஆனால் அவர் வந்து இப்போ ரெக்கார்ட் பிரேக்கிங்ல அந்த 4 டைட்டில் ஒரே வருஷத்துல வின் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. அதுக்கோசம் நினைக்கிறேன் அந்த டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கூட ஏஜ் கூட இருக்குது. ஸோ வந்து இந்த ஃபைட் பேக் பண்ணுற எபிலிட்டி கொஞ்சம் போற கொஞ்சம் கம்மியாகினு இருக்குது.
அதே மாதிரி ரெட்டையர் போட்டியில் பார்த்தா சானியா மிர்சா மார்டினா ஹிங்கிஸ் அவங்க ஜோடி வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க. இப்போ ஆஸ்திரேலியன் ஓப்பனும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பேர் வந்து ரொம்ப ஃபார்மிடபுளாக இன்னும் உறுதியாக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா?
டெஃபினட்டாக அது எதிர்பார்க்கலாம். பிகாஸ் அது வந்து டபுள்ஸ் கேம். டபுள்ஸ் கேமு நீங்கள் பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உடைய அவங்க ரொம்ப நல்லா ஆடுறாங்க. மார்டினா ஹிங்கிஸ் வேர்ல்டில் கிரேட் பிளேயர் அவங்க இருந்தாங்க, இப்போ கூட இருக்காங்க. அதுக்கோசம் அந்த சானியா கூட அவங்க கேம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் இப்போ நல்லா போடுறாங்க, முன்னாடி மாதிரி இல்லை. அது வந்து அவங்க கேம் பேக் ஹேண்ட் ஃபோர நல்லா இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக ஆயிட்டாங்க. ஸோ அந்த அதெல்லாம் போட்டோன்னா டபுள்ஸில் டெஃபினெட்லாம் அவங்க ரெண்டு பேர் ஜோடி வந்து முன்னாடி இருக்கும்.
சென்னையில் உள்ள டென்னிஸ் நிர்வாகியும் வர்ணனையாளருமான ஹிதேன் ஜோஷி.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.